الحمد لله نحمده ونستعين به ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهد الله فهو المهتد ومن يضلل فلن تجد له وليا مرشدا وصلوات الله وسلامه على سيدنا ونبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين أما بعد فأوصيكم عباد الله بتقوى الله جل وعلا فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم فلا اقتحم العقبة وما أدراك ما العقبة فك رقبة أو إطعام في يوم ذي مسغبة يتيما ذا مقربة أو مسكينا ذا متربة وقال نبينا محمد صلى الله عليه وسلم أفضل الصدقة أن تشبع كبدا جائيا صدق رسول الله صلى الله عليه وسلم இந்த உலகை படைத்து இந்த உலகில் பல கோடி படைப்பினங்களை படைத்து பரிபாலிக்கும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும் சலாத்தும் சலாமும் இந்த உலகத்துக்கு அருளாக இறுதியாக அனுப்பப்பட்ட நமது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்களின் வாழ்வை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபிஈங்கள் தபஉத் தாபிஈங்கள் கியாமத்துடைய நாள் வரைக்கும் இந்த உலகத்திலே வாழ்கின்ற வாழ்ந்த முஃமினான ஆண்கள் பெண்கள் அனைவர் மீதிலும் உண்டாகட்டும். அன்பின் இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹ் ஒருவனை பயந்து கொள்ளுமாறு தக்குவா செய்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத் செய்து கொள்கின்றேன். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹு தஆலா இந்த உலகத்தில் மனிதர்களை பல அமைப்புகளில் படைத்து மனிதர்களுக்கு பல தேவைகளை உலகத்திலே அல்லாஹு தஆலா வைத்திருக்கிறான். மனிதர்களை அல்லாஹு தஆலா எல்லோரையும் ஒரே தரத்தில் அல்லாஹு தஆலா உலகத்திலே வாழ வைக்கவில்லை. பல தரங்களை கொண்ட அமைப்பில் மனிதன் உலகம் படைக்கப்பட்ட நாள் தொடக்கம் இன்று வரைக்கும் பல அமைப்புகளாக பல பிரிவினர்களாக பல தேவைகள் உள்ளவர்களாக அல்லாஹு தஆலா இந்த மனித சமுதாயத்தை உலகத்திலே படைத்து வைத்திருக்கிறான். அல்லாஹு தஆலா சில பேர்களுக்கு உலகத்தில் சில பாக்கியங்களை கொடுத்திருப்பான். அந்த பாக்கியங்கள் அந்த அருட்கொடைகளை இன்னும் சில பேருக்கு அல்லாஹு தஆலா கொடுக்காமல் அவர்களை அல்லாஹ் சோதித்து கொண்டிருக்கின்றான். கண்ணியமான சகோதரர்களே, இந்த அடிப்படையிலே பல்வேறுபட்ட அமைப்புகளில் முறைகளில் அல்லாஹ் இந்த உலகத்தில் மனிதர்களை வாழ வைத்து மனிதர்களை ஏதோ ஒரு வகையில் அல்லாஹ் சோதித்துக் கொண்டிருக்கிறான். பல விதத்தில் உலகத்திலே வாழ்கின்ற மனிதர்கள் சோதிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சோதனை இல்லாமல் உலகத்தில் யாரும் வாழ்ந்தது கிடையாது. நபிமார்கள் அல்லாஹோடு மிகவும் நெருக்கமானவர்கள். அந்த நபிமார்களும் உலகத்திலே சோதிக்கப்பட்டிருக்கிறார்கள். எனவே மனிதர்களாக பிறந்தவர்கள் சோதிக்கப்படுவது உலகத்திலே இயல்பான ஒரு விடயமாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்கள், அந்த வகையிலே அல்லாஹு தஆலா
இந்த உலகத்தில் மனிதர்களை சோதிக்கின்ற சோதனைகளில் மிகவும் பயங்கரமான ஒரு சோதனைதான் வறுமை, ஏழ்மை என்ற ஒரு சோதனை. வறுமை என்பது ஒரு மனிதனை உலகத்தில் வறுமை மிகைக்கின்ற நேரத்தில், வறுமையை ஒரு மனிதன் சகிக்க முடியாத நேரத்திலே, தாங்கிக் கொள்ள முடியாத நேரத்திலே, அந்த வறுமை இந்த உலகத்தில் பல்வேறுபட்ட விளைவுகளை, தாக்கங்களை உண்டாக்குகிறது. சில நேரத்தில் இறைவன் ஒருவர் என்று அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட மனிதன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் குர்ஆனையும் ஏற்றுக்கொண்ட மனிதன், வறுமையை தாங்க முடியாமல், வயிற்று பசியை தாங்க முடியாமல், அவன் ஏற்றுக்கொண்ட மார்க்கத்தை விட்டும் அவன் விலகி, மார்க்கத்தை விட்டு அவன் தூரமாக கூடிய ஒரு நிலை இந்த வறுமையின் காரணத்தினால் உலகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. அதிகமாக ஆப்பிரிக்கா நாடுகளை எடுத்துக்கொண்டால், ஆப்பிரிக்கா நாடுகளிலே அதிகமான நாடுகள் இஸ்லாமிய நாடுகள். இந்த இஸ்லாமிய நாடுகளில் இன்று மிக அதிகமான மத மாற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டும் பரம்பரை பரம்பரையாக முஸ்லீம்களாக வாழ்ந்த ஏழைகள் அல்லாஹ் ஒருவன் என்று இறைவனுக்காக உலகத்திலே வாழ்ந்த சமூகம் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறி ஏனைய மார்க்கங்களை ஏற்றுக்கொண்டு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கான அடிப்படை காரணங்களை நாங்கள் பார்த்தோம் என்றால், அவர்களுக்கு ஏற்பட்ட வறுமை, அவர்களுடைய வாழ்வில் ஏற்பட்ட கஷ்டங்கள், சிரமங்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சொன்னார்கள், காதல் ஃபக்ரு அய் யகூன குஃப்ரா, வறுமையின் காரணத்தினால், வறுமையின் காரணத்தினால், வறுமையை காரணம் காட்டி ஒரு காலத்தில் மனிதர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை விட்டு வெளியேறி இறை நிராகரிப்பாளர்களாக மாறிவிடலாம். இஸ்லாத்தை விட்டு மனிதர்கள் வெளியேறுவதற்கு வறுமை ஒரு காரணமாக இருக்கலாம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸிலே சொன்னார்கள். கண்ணியமான சகோதரர்களே, இதனால் தான் ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் அல்லாஹ்விடத்திலே துஆ செய்திருக்கிறார்கள். அல்லாஹும்ம இன்னி அஊது பிக்க மினல் குஃப்ரி வல் ஃபக்ர் வ அஸாபில் கப்ர். யா அல்லாஹ், குஃப்ர் என்று சொல்கின்ற இறை நிராகரிப்பு, மதம் மாறுதல், அந்த குஃப்ரை விட்டு முன்னிடத்திலே பாதுகாப்பு தேடுகிறேன். இரண்டாவது அல் ஃபக்ர், எந்த வறுமை குஃப்ரின் பால் இட்டுச் செல்லுமோ, எந்த வறுமையின் காரணத்தினால் மனிதர்கள் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவார்களோ, அந்த வறுமையை விட்டு முன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன். அதற்கு பின்னால் தான் அதாபில் கபர், கபருடைய வேதனையை விட்டும் உன்னிடத்திலே நான் பாதுகாப்பு தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு தொழுகைக்கு பின்னாலும் வறுமையை விட்டும் அல்லாஹ்விடத்திலே பாதுகாப்பு தேடினார்கள். ஏன்? இந்த வறுமை ஒரு மனிதனுடைய கொள்கையில், அவனுடைய மார்க்கத்தில் தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. ஹதரத் உமர் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், லவ் கானல் ஃபக்ரு ரஜுலன் லகத்தல்து. இந்த வறுமை என்பது மனித ரூபத்தில் இருந்தால், வறுமை என்ற ஒன்றுக்கு உயிர் இருந்தால் லகத்தல்துஹு, அந்த வறுமையை நான் கொலை செய்து விடுவேன். கண்ணியமான சகோதரர்களே, அதே போன்று இந்த வறுமையின் காரணத்தினால் உலகத்திலே பல்வேறுபட்ட பாவங்களை ஒரு மனிதன் செய்யக்கூடிய சூழல் வறுமையின் காரணத்தினால் ஏற்பட்டிருக்கிறது. சில பேர்கள் உலகத்திலே மற்றவர்களுடைய உரிமைகளை உடைமைகளை அபகரித்து அநியாயம் செய்து களவெடுத்து வாழக்கூடிய சூழல் ஏற்படுகிறது. களவு இஸ்லாத்தில் தடுக்கப்பட்ட ஒன்று, ஹராமாக்கப்பட்ட ஒன்று. ஆனால் அதே மனிதன் அவனுடைய குடும்பம் சாப்பிட வேண்டும், வயிற்று பசிக்காக ஒரு மனிதனை இந்த வறுமை திருடனாக மாற்றுகிறது. அதே நேரத்திலே ஹராமாக்கப்பட்ட தடை செய்யப்பட்ட வியாபாரங்களை செய்து நான் எப்படியாவது எனது வறுமையை போக்க வேண்டும், எனது வயிற்று பசியை போக்க வேண்டும் என்பதற்காக ஒரு மனிதன் ஹராமான தொழில்களையும் செய்யக்கூடிய ஒருவனாக இந்த வறுமையின் காரணத்தினால் மாறிவிடுகிறான். அதே போன்று சில நேரத்திலே இஸ்லாம் சொல்கிறது, ஜாஹிலியா காலத்திலே வாழ்ந்த மனிதர்கள் தனக்கு கிடைத்த குழந்தைகளை கூட கொலை செய்திருக்கிறார்கள் வறுமையின் காரணத்தினால். அந்த குழந்தைகளுக்கு நாங்கள் உணவு கொடுக்க வேண்டும், அவர்களுடைய தேவைகளுக்காக நாங்கள் செலவழிக்க வேண்டும், செலவழிப்பதற்கான போதிய வருமானம் எங்களிடத்திலே இல்லை, ஆகையால் அந்த குழந்தைகளையும் ஜாகிரியா காலத்து மக்கள் குழந்தைகள் கிடைத்ததற்கு பின்னால் உயிரோடு கொலை செய்திருக்கிறார்கள். அல்லாஹ் அதனை அல் குர்ஆனில் மிகவும் வன்மையாக கண்டித்திருக்கிறான். மனிதர்களே, வறுமையை காரணம் காட்டி வறுமையை பயந்ததற்காக நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கொலை செய்ய வேண்டாம். எனவே வறுமை என்பது ஒரு மனிதனை காபிராக மாற்றிவிடும், ஒரு மனிதனை திருடனாக மாற்றிவிடும், ஒரு மனிதனை பாவியாக மாற்றிவிடும், ஒரு மனிதனை கொலைக்காரனாக கூட இந்த வறுமை மாற்றிவிடும். அதனால்தான் இந்த வறுமையை போக்குவதற்காக இஸ்லாமிய மார்க்கம் ஒரு மனிதன் உலகத்தில் ஏழையாக பிறந்தவன் ஏழையாகத்தான் மரணிக்க வேண்டும் என்று இஸ்லாம் யாரையும் விட்டுவிடவில்லை. செல்வந்தர்கள் செல்வந்தர்களாகத்தான் வாழ வேண்டும், ஏழைகள் ஏழைகளாகவே வாழ வேண்டும் என்று இஸ்லாம் ஒருபோதும் கூறியது கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, இஸ்லாம் ஒரு மனிதனுடைய வறுமை போக்கப்பட வேண்டும். இந்த உலகத்தில் பல்வேறுபட்ட பிரச்சனைகளுக்கு வறுமை ஒரு காரணம் என்பதை குர்ஆன் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. எந்த அளவுக்கு என்றால், கணவனும் மனைவியும் சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இப்போது ஒரு கணவன் மனைவிக்கு செலவுக்கு கொடுக்க வேண்டும், மனைவியுடைய சகல செலவும் கணவன் செய்ய வேண்டும். இதுதான் திருமண பந்தம். எப்போது இந்த கணவன் வறுமையின் காரணத்தினால் செலவழிக்க முடியாத ஒருவனாக ஒரு மனிதன் ஒரு கணவன் மாறுகின்ற நேரத்திலே மனைவிக்கு செலவுக்கு கொடுக்க முடியாத அளவுக்கு ஒரு ஆண் ஒரு கணவன் வறியவனாக மாறுகின்ற நேரத்திலே இஸ்லாம் அவருக்கு சொல்கிறது அல்-இஹ்சார். அவரால் அந்த குடும்ப வாழ்க்கையை நடாத்த முடியாது. பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் செலவழிக்க முடியாத அளவுக்கு ஒரு மனிதனுக்கு வறுமை ஏற்படுகின்ற போது இஸ்லாம் அந்த பெண்ணுக்கு அந்த கணவனிடத்திலே விவாகரத்து பெறுவதற்கான அனுமதியை கொடுத்திருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த விவாகரத்தின் மூலம் இந்த சமுதாயத்திலே குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள், குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது, சிறுவர்களுடைய கல்வியிலே பாதிப்பு ஏற்படுகிறது. விவாகரத்தின் மூலமாக அந்த அளவுக்கு பயங்கரமான விவாகரத்துக்களுக்கு கூட வறுமை ஒரு காரணம். கண்ணியமான சகோதரர், இதனால் தான் இஸ்லாம், இஸ்லாமிய பொருளாதார திட்டம், இஸ்லாமிய பொருளாதார வழிகாட்டல்கள் ஒரு மனிதனை உலகத்தில் ஏழையாக அந்த மனிதன் எப்போதும் இருக்கக்கூடாது. ஏழையாக வாழ்கின்ற மனிதனை செல்வந்தனாக மாற்ற வேண்டும், அவனுடைய அன்றாட தேவைகளை அவன் பூர்த்தி செய்கின்ற அளவுக்கு ஏழைகள் உலகத்திலே மாற்றப்பட வேண்டும் என்பதற்காக பல்வேறுபட்ட திட்டங்களை இஸ்லாம் நமக்கு வழிகாட்டியிருக்கிறது. அதில் முதலாவது, கண்ணியமான சகோதரர்களே, தொழில் செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் கூறியிருப்பதை போன்று எந்த ஒரு மார்க்கமும் சொல்லவில்லை. தொழில் செய்வதை இபாதத் என்று சொன்ன மார்க்கம் இஸ்லாம் மாத்திரமே. நேர்மையான தொழில் இஸ்லாம் சொல்கிறது, நேர்மையான தொழிலாளி அவருடைய அந்தஸ்தை உலகத்திலே மிகப்பெரிய மகத்துவமான ஒரு அந்தஸ்துக்கு இஸ்லாம் நேர்மையான தொழிலை ஒப்பாக்குகிறது. அத்தாஜிர் அஸ்தூக்கல் அமீன் நேர்மையான தொழில், நேர்மையான வியாபாரம் செய்யக்கூடிய ஒரு வியாபாரி அவர் மறுமையில் நபிமார்களோடும், நபிமார்களுக்கு உதவி செய்த அபுபக்கர் சித்திக் போன்ற சித்திகளோடும் இஸ்லாத்துக்காக தனது உயிரையும் தியாகம் செய்த தியாகிகளோடு அவர் எழுப்பாட்டப்படுவார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழிலுடைய மகத்துவத்தை இஸ்லாமிய சமூகத்துக்கு சொன்னார்கள். ஒரு மனிதன் உழைத்து வாழ வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறார். ஹலாலான முறையிலே தாராளமாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கின்ற அளவுக்கு போதிய பொருளாதாரத்தை நீங்கள் ஈட்டிக் கொள்ளுங்கள், தேடிக் கொள்ளுங்கள். குர்ஆன் வழிகாட்டுகிறது, வல்லதி ஜஅல லக்குமுல் அர்ல தலூலா, அல்லாஹ் சொல்கிறான், மனிதனே இந்த பூமியை உங்களுக்கு நாங்கள் வசப்படுத்தி தந்திருக்கிறோம், இந்த பூமியில் உங்களுக்கு விவசாயம் செய்யலாம், கைத்தொழில் செய்யலாம், உற்பத்திகளை செய்யலாம், வியாபாரங்களை செய்யலாம், இந்த பூமியை நாங்கள் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறோம், எனவே இந்த பூமியில் அலைந்து திரிந்து உழைக்க வேண்டும், உங்களுடைய ரிஸ்கை நீங்கள் ஹலாலான வழியிலே தேடிக்கொள்ளுங்கள், தொழில் செய்யுங்கள், வியாபாரம் செய்யுங்கள், விவசாயம் செய்யுங்கள் என்று இஸ்லாம் நமக்கு நமது வறுமையை போக்குவதற்கான ஆரம்ப வழிகாட்டலை நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, இந்த உலகத்திலே படைக்கப்பட்ட முதலாவது மனிதர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம், உலகமே ஏற்றுக்கொண்டிருக்கிறது. இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம், பூமியிலே வாழ்ந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் செய்த அவருடைய வயிற்று பசிக்காக, அவருடைய வாழ்வாதாரத்துக்காக அவர் செய்த தொழிலை அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், கான ஆதம் ஹர்ராசன், உலகத்திலே வந்த முதலாவது மனிதன் ஒரு விவசாயி, விவசாயியாகத்தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இந்த உலகத்துக்கு வந்தார்கள். சொன்னார்கள், கான நூஹ் நஜ்ஜாரன், உலகத்துக்கு வந்த இரண்டாவது ரசூல் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் மரங்களை அறுத்து கதவுகளையும் ஜன்னல்களையும் செய்கின்ற ஒரு தச்சனாக கூலி தொழில் செய்து ஒரு நபி உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். எந்த தொழிலையும் எந்த ஒரு சாதாரணமான தொழிலாக இருந்தாலும் எந்த ஒரு உழைப்பையும் சாதாரணமாக நாங்கள் கருதிவிடக் கூடாது. குறிப்பாக கூலி தொழில், நபி அவர்கள் சொன்னார்கள், அஃதலுல் கஸ்ப், உலகத்திலே மனிதன் சம்பாதிக்கக்கூடிய விதங்களில் ஆகவும் சிறந்த முறை அவன் கூலி தொழில் செய்து சம்பாதிப்பது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அதனால் தான் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் தச்சனாக இந்த உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். கான இத்ரீஸ் கையாசன், நபி அவர்கள் சொன்னார்கள், இத்ரீஸ் அலைஹிஸ்ஸலாம் நெசவு தொழில் செய்கின்ற ஆடைகளை தைக்கின்ற ஒரு டெய்லராக ஒரு நபி உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார். கான தாவூத் ஹத்தாதன், தாவூத் அலைஹிஸ்ஸலாம் உலகத்தை ஆட்சி செய்த சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய தந்தை, மகன் உலகத்தை ஆட்சி செய்கின்ற ஆட்சியாளர், அவருடைய தந்தை சாதாரண தொழில் செய்கின்ற ஒரு கூலி தொழிலாளி. சொன்னாங்க நபி அவங்க, கான ஹத்தாதன் தாவூத், அவர் ஒரு கொல்லனாக இரும்பு வேலை செய்கின்ற ஒருவராக, இரும்பல் உற்பத்தி செய்கின்ற ஒருவராக தாவூத் வாழ்ந்திருக்கிறார். மேலும் சொன்னார்கள், மூசா அலைஹிஸ்ஸலாம், நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் கான ராயன், ஆடு மேய்க்கின்ற ஆட்டு இடையனாக உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள். இப்போது சஹாபாக்கள் கேட்கிறார்கள், வா அன்த யா ரசூலல்லாஹ், நபியே நீங்கள் சொல்லுகிறீர்கள் நபிமார்கள் தொழில் செய்துதான் உலகத்திலே வாழ்ந்திருக்கிறார்கள் என்று, நபிமார்கள் கூலி தொழில் செய்திருக்கிறார்கள் என்று நீங்கள் சொன்னீர்கள் அல்லவா, நீங்களும் தொழில் செய்திருக்கிறீர்களா? சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நான் ஆடு மேய்த்திருக்கிறேன். மக்காவில் இருக்கின்ற செல்வந்தர்களுடைய ஆடுகளை கூலிக்காக நான் ஆடு மேய்த்திருக்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நபி அவர்கள் கூலி தொழிலும் செய்திருக்கிறார்கள், ஆடு மேய்த்திருக்கிறார்கள், அதே போன்று வியாபாரமும் செய்திருக்கிறார்கள். ஹதீஜா ரழியல்லாஹு அன்ஹாவுடைய வியாபார பொருட்களை மதீனாவில் இருந்து ஷாமுக்கு சிரியாவுக்கு எடுத்துச் சென்று வியாபார நடவடிக்கையிலும் நபி அவர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். கூலி தொழிலாளியாகவும் நபி அவர்கள் உலகத்திலே வாழ்ந்து கூலி தொழிலையும் நீங்கள் கேவலமாக கருதிவிடக் கூடாது. வியாபாரம் செய்து காட்டி வியாபாரத்தாலும் உங்களுடைய தேவைகளை உங்களுக்கு பூர்த்தி செய்யலாம் என்று இரண்டுக்கும் நபி அவர்கள் வழிகாட்டியிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இந்த சமுதாயத்தில் பாரிய பாவங்களையும் தாக்கங்களையும் உருவாக்குகின்ற வறுமையை போக்குவதற்கு இஸ்லாம் சொல்கின்ற முதலாவது வழிமுறை, தொழில் செய்யக்கூடியவர்களாக ஒவ்வொருவரும் சக்தி உள்ளவர்கள் தொழிலாளிகளாக மாற வேண்டும், உழைத்து சாப்பிட வேண்டும். பூமியை அல்லாஹ் மனிதன் உழைப்பதற்காக வசப்படுத்தி வைத்திருக்கிறான். ரப்புக்கும் உள்ளதி யுஸ்ஜி இலக்கும் உல் ஃபுல் கபில் பஹரில் தப்தகு மின் ஃபத்லி, அல்லாஹ் சொல்கிறான், பூமியில் மாத்திரமல்ல உங்களுக்கு விருப்பம் என்றால் கடல் கடந்து சென்று வேற நாடுகளுக்கு சென்று வேற தேசங்களுக்கு சென்று ஹலாலான ரிஸ்கையும் உங்களுக்கு தேடலாம். அல்லாஹ் சொல்கிறான், கப்பலை நாங்கள் படைத்திருக்கிறோம், கடலை படைத்திருக்கிறோம், கப்பலில் நீங்கள் பயணம் செய்வதற்காக கடலை நாங்கள் வசப்படுத்தி தந்திருக்கிறோம். ஏன் தெரியுமா? லிதப்தஹு மின் ஃபத்லி, நீங்கள் கடலிலே சென்று ஒன்றோ மீன் பிடித்து மீனவர்களாக தொழில் செய்து உங்களுடைய வறுமையை உங்களுடைய கஷ்டங்களை போக்கிக் கொள்ளலாம், அல்லது உங்களுடைய நாட்டிலிருந்து இன்னும் ஒரு நாட்டுக்கு சென்று அல்லது வேறு நாட்டிலிருந்து பொருட்களை கொண்டு வந்து கடல் வழியாக பயணம் செய்து உங்களுடைய ரிஸ்கை நீங்கள் தேட வேண்டும் என்பதற்காக கடலையும் கப்பலையும் நாங்கள் உங்களுக்கு வசப்படுத்தி தந்திருக்கிறோம் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா குறிப்பிடுகிறான். கண்ணியமான சகோதரர்கள், இந்த உலகத்திலே சில பேர்கள் இருக்கிறார்கள், சக்தி இருக்கிறது, அறிவு இருக்கிறது, ஆளுமை இருக்கிறது, ஆனால் ஒரு தொழிலை ஒரு வியாபாரத்தை செய்வதற்கான மூலாதாரம் அவர்களிடத்திலே கிடையாது. இஸ்லாம் உழைக்க வேண்டும் என்றும் சொல்கிறது, உழைப்பாளிகளை உருவாக்க வேண்டும் என்றும் சொல்கிறது, தொழில் செய்ய வேண்டும் என்றும் சொல்கிறது, தொழில் செய்வதற்கான தொழில் வாய்ப்புகளை சமூகத்தின் பொறுப்புகளை தாங்கக்கூடியவர்களும் சமூகத்துக்கு தலைமையை தாங்கக்கூடியவர்களும் செல்வந்தர்களும் பொறுப்புதாரிகளும் தொழில் செய்வதற்கு சக்தி வாய்ந்தவர்களுக்கு தொழில் ரீதியான வழிகாட்டலையும் காட்ட வேண்டும். அவர்களுடைய தொழிலுக்கான வழிகாட்டல்கள் மூலாதாரங்கள் அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அன்சாரி சஹாபி மதீனா வாசி ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே யாசகம் கேட்டு வருகிறார். சக்தி இருக்கிறது, உடம்பிலே சக்தி இருக்கக்கூடிய ஒருவர், பலம் இருக்கக்கூடிய ஒருவர், ஆற்றல் இருக்கக்கூடிய ஒருவர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வந்து எனக்கு நீங்கள் ஏதாவது தாருங்கள் என்று யாசிக்கிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த நேரத்திலே கஷ்டப்படுகின்ற சக்தி இல்லாத பலவீனர்கள் இவர்களுக்கு உதவி செய்திருக்கிறார்கள், யாசிப்பவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். வஅம்மஸாயில ஃபலா தன்ஹர், கேட்டு வரக்கூடியவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஆனால் இந்த சஹாபி இடத்திலே வாலிபத்தையும் சக்தியையும் ஆளுமையையும் நபி அவர்கள் அவதானித்த காரணத்தினால் அந்த யாசித்து வந்த யாசகனோடு நபி அவர்கள் பேசுகிறார்கள், கேட்கிறார்கள், ஹல் ஃபி பைதிக ஷை, ஏ மனிதனே, உன்னுடைய வீட்டில் ஏதாவது இருக்கிறதா, பொருட்கள் இருக்கிறதா? அந்த மனிதர் சொல்கிறார், என்னுடைய வீட்டிலே இரண்டு பொருட்கள் இருக்கிறது. ஒன்று, நான் குளிர்காலத்திலே போத்தி தூங்கக்கூடிய ஒரு போர்வை இருக்கிறது. இரண்டாவது, நான் தண்ணீர் குடிப்பதற்கு ஒரு கோப்பை இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சஹாபியை அந்த யாசகரை பார்த்து சொல்கிறார்கள், உன்னுடைய வீட்டுக்கு போய் நீ தண்ணி குடிக்கின்ற அந்த கோப்பையையும் நீ போத்தி தூங்குகின்ற போர்வையையும் எடுத்துக்கொண்டு வா. உடனே அந்த சஹாபி வீட்டுக்கு சென்று வீட்டில் இருந்த இரண்டு பொருட்களையும் கொண்டு வருகிறார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சமுதாயத்தின் மீது அக்கறை கொண்ட ஒரு சமூக தலைவன். அந்த நேரத்திலே சஹாபாக்களை அழைத்தார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழைத்து நபி அவர்கள் வியாபாரம் செய்கிறார்கள். அந்த இரண்டு பொருட்களையும் தண்ணி குடிக்கின்ற கோப்பை, போத்தி தூங்குகின்ற பாவித்த ஒரு போர்வை, இந்த இரண்டையும் சஹாபாக்களுக்கு முன்னால் வைத்துக் கொண்டு கேட்கிறார்கள், மையஸ்டரீலி ஹாதைன், இந்த இரண்டையும் உங்களில் யாராவது வாங்குவதற்கு இருக்கிறீர்களா, நான் விற்க போகிறேன் என்று சஹாபாக்களை பார்த்து கேட்கிறார்கள். அந்த நேரத்தில் ஒரு சஹாபி சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அந்த இரண்டு பொருட்களையும் ஒரு திர்ஹம் கொடுத்து நான் வாங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். சொன்னார்கள் நபி அவர்கள், ஒரு திர்ஹம் போதாது. திருப்பி கேட்கிறார்கள், ஒரு திர்ஹத்தை விடவும் அதிகமாக பணம் கொடுத்து இந்த இரண்டு பொருட்களையும் உங்களில் யாராவது வாங்குவதற்கு இருக்கின்றீர்களா? ஒரு சஹாபி எழுப்பி சொன்னார், நான் இரண்டு திருகங்களுக்கு இதை நான் வாங்குவதற்கு தயாராக இருக்கிறேன். உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இரண்டு பாவிக்கப்பட்ட பொருட்களையும் இரண்டு திருகத்துக்கு வியாபாரம் செய்து இரண்டு திருகத்தையும் எடுத்து யாசித்து வந்த யாசகனுடைய கையிலே கொடுத்து விட்டு சொன்னார்கள், இதில் ஒரு திருகத்துக்கு உன்னுடைய வீட்டுக்கு தேவையான உன் மனைவிக்கு தேவையான உணவுகளையும் ஆடைகளையும் வாங்கிவிட்டு மற்ற ஒரு கிரகத்துக்கு நீ சென்று ஒரு கோடாளியை வாங்கி கொண்டு வா. தொழிலுக்கான வழிகாட்டல், ஒரு கோடாளியை வாங்கி கொண்டு வா என்று சொல்லி அந்த சஹாபியை அனுப்பிவிடுகிறார்கள். அந்த சஹாபி ஒரு கோடாளியை வாங்கிக் கொண்டு நபியிடத்திலேயே வருகிறார். இப்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய முபாரக்கான கையினால் ஒரு மரத்தை தரித்து, மரத்தை வெட்டி, அந்த மரத்தில் இருந்து ஒரு கம்பை எடுத்து அந்த கோடாளியிலே இணைத்து நபி அவர்கள் செய்து கொடுத்தார்கள். தொழிலாளியை உருவாக்கினார்கள், உழைப்பாளியை உருவாக்கினார்கள். தகுதியானவர்களை இனம் கண்டு தொழில் ரீதியான வாய்ப்புகளுக்கு சந்தர்ப்பங்களை அவர்களுக்கு வழங்கினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த சமுதாயத்திலே உழைப்பாளிகள் உருவாக வேண்டும். ஏழைகள் எப்போதும் ஏழைகளாகவே வாழக்கூடாது, அவர்களுடைய வாழ்வின் நிலைமைகள் சீராக வேண்டும் என்று இஸ்லாம் வழிமுறைகளை, வழிகாட்டல்களை நமக்கு சொல்லித் தருகிறது. தன்னுடைய முபாரக்கான கையினால் அவர் வாங்கிக் கொண்டு வந்த கோடாளியிலே கம்பை போட்டு கொடுத்து விட்டு சொன்னார்கள், நீ ஒவ்வொரு நாளும் என்னிடத்தில் யாசிக்கக்கூடிய ஒருவனாக இருக்கிறாய், இதற்கு பின்னால் 15 நாட்களுக்கு என்னிடத்திலே நீ யாசிப்பதற்காக வரக்கூடாது, 15 நாட்களுக்கு இந்த இடத்திலே நான் உன்னை காணக்கூடாது, ஆகையால் நீ போ, காட்டுக்கு போ, இந்த கோடாளி எடுத்துக்கொண்டு போ, விறகுகளை வெட்டி, உன்னுடைய சக்தி இருக்கிறது, உடம்பிலே பலம் இருக்கிறது, ஆகையால் விறகுகளை வெட்டி அதை விட்டுவிட்டு 15 நாட்களுக்கு பின்னால் தான் நீ என்னை சந்திப்பதற்காக வர வேண்டும் என்று தொழிலுக்கான அவகாசத்தை கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்போது இந்த சஹாபி செல்கிறார். 15 நாட்களுக்கு பின்னால் 2 திருகங்களுக்கு அவருடைய பொருளை நபி அவர்கள் விற்று கொடுத்து, ஒரு திருகத்துக்கு வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்க சொல்லி ஒரு திருகத்துக்கு கோடாளியை வாங்கிய சஹாபி 15 நாட்களுக்கு பின்னால் நபி அவர்களை சந்திப்பதற்காக வருகிறார். வந்து நபியிடத்தில் சொல்கிறார், யா ரசூலுல்லாஹ், உங்களுடைய வழிகாட்டல், நீங்கள் ஆரம்பித்து தந்த தொழில், கைத்தொழில், 10 திருகத்தோடு நான் வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ் என்று நபி அவர்களை அந்த சஹாபி யாசித்து வந்த யாசகர் 15 நாட்களுக்கு பின்னால் நபி அவர்களை சந்தித்து சந்தோஷப்படுகிறார். நபி அவர்கள் இப்போது நான் சொன்னார்கள், ஏ மனிதனே, நீ உடம்பில் சக்தி இருக்கும் நிலையிலே யாசகம் செய்வதை விட காட்டுக்கு சென்று விறகுகளை வெட்டி, கொல்லிகளை வெட்டி, அதை விற்று பணமாக மாற்றி உன்னுடைய தேவைகளை நீ பூர்த்தி செய்யலாம் என்று தொழிலுக்கான வழிகாட்டலையும் சந்தர்ப்பத்தையும் மூலாதாரத்தையும் அருமை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமைத்துக் கொடுத்தார்கள். இது இஸ்லாம் காட்டுகின்ற வறுமை ஒழிப்புக்கான பிரதான திட்டம். தொழிலாளிகளை உருவாக்க வேண்டும். இந்த சமூகத்திலே வாழ்கின்ற தகுதியானவர்கள் இருக்கிறார்கள், தகுதியான விதவை பெண்கள் சமுதாயத்திலே இருக்கிறார்கள், அவர்களுடைய தகுதிக்கு ஏற்ற தொழில் வாய்ப்புகளை செய்து கொடுப்பது பொறுப்புதாரிகளுடைய கடமையாக இருக்கிறது, பதவி தாங்கக்கூடியவர்களுடைய கடமையாக இருக்கிறது என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்துக்கு உணர்த்தி காட்டினார்கள். கண்ணியமான சகோதரர், இரண்டாவது, இஸ்லாம் ஒரு மனிதனை ஏழையாகத்தான் வாழ வேண்டும் என்று விடவில்லை, ஏழைகளின் வறுமை போக்கப்பட வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் வகுத்த இரண்டாவது திட்டம், எந்த மார்க்கத்திலும் எந்த தத்துவத்திலும் சொல்லப்படாத இஸ்லாமிய பொருளாதார கோட்பாடு, ஜகாத் என்ற ஒன்றை இஸ்லாம் விதியாக்கியிருக்கிறது. ஜகாத் என்பது என்னுடைய மூலாதாரத்தின் மூலம் இறைவன் எனக்கு தந்த பரக்கத்திலிருந்து ஏழைகளுக்கு போய் சேருகின்ற வரி. அரசாங்கத்துக்கு நாங்கள் வரி செலுத்துவதை போன்று ஒரு செல்வந்தன் ஏழைகளுக்கு செலுத்துகின்ற வரி, அதை செலுத்தியாக வேண்டும். இஸ்லாத்திலே ஒரே ஒரு வரி தான் இஸ்லாத்திலே விதியாக்கப்பட்டிருக்கிறது, ஒரு டாக்ஸ், வேற எந்த வரியும் இஸ்லாத்திலே கிடையாது. நாட்டுக்கு வரி செலுத்துகின்ற மனிதன், நாட்டுக்கு வரி செலுத்துகின்ற ஏழை, நாட்டுக்கு வரி செலுத்துகின்ற செல்வந்தர்கள், ஏழைகளுக்கு செலுத்துகின்ற வரியை மறந்து விட்டார்கள். குர்ஆன் சொல்கிறது, சுவர்க்கவாதிகளை பற்றி சொல்கிறது, ஃபி அம்வாலிஹிம் ஹக்கும் மஅலூம் லிஸ்ஸாயிலி வல் மஹ்ரூம், செல்வந்தர்களுடைய செல்வத்தில் ஒரு பங்கு, அது குர்ஆன் அந்த பங்கை சொல்லி இருக்கிறது. ஏழைகளுக்கு எவ்வளவு கொடுக்க வேண்டும், கேட்பவர்களுக்கும் கேட்காமல் இருக்கின்ற ஏழைகளையும் தேடிச் சென்று அந்த பங்கை கொடுத்து, ஜகாத்தை கொடுத்து அவர்களையும் உலகத்திலே வாழ வைக்க வேண்டும், அவர்களின் பசியும் போக்கப்பட வேண்டும், அவர்களுடைய தேவைகளும் போக்கப்பட வேண்டும். ஜகாத்தை இஸ்லாம் விதியாக்கியிருக்கிறது, கடமையான ஒன்று. ஜகாத்தின் மூலம் ஒரு ஏழை, ஒரு வறியவர் செல்வந்தராக மாற வேண்டும். தொழில் ரீதியான வாய்ப்புகளை ஜகாத்துடைய பணத்தின் மூலம் ஒருவருக்கு மூலாதாரமாக கொடுத்து ஒரு உழைப்பாளியை நாங்கள் உருவாக்க வேண்டும், ஒரு தொழிலாளியை நாங்கள் உருவாக்க வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. மூன்றாவது கண்ணியமான சகோதரர்களே, நாங்கள் செய்கின்ற இஸ்லாம் தூண்டுகின்ற சுன்னத்தான கடமையாக்கப்படாத தான தர்மங்கள், கண்ணியமான சகோதரர், இது அல்லாஹு தஆலா ஈமானோடு இணைத்து பேசியிருக்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், மனிதனே நீ அல்லாஹ்வை தான் வணங்க வேண்டும், அவனுக்கு நீ இணை வைக்க கூடாது என்று சொல்லிவிட்டு மூன்றாவதாக அல்லாஹ் சொல்வது மனித உரிமைகளை சொல்கிறான். உன்னுடைய பெற்றோருக்கும் நீ கொடுக்க வேண்டும், உன்னுடைய நெருங்கிய உறவினர்கள், பெற்றோருக்கு அடுத்த அந்தஸ்தில் இருக்கக்கூடியவர்கள், நெருங்கிய உறவினர்கள் ஏழையாக இருந்தால் என்னுடைய மனைவிக்கு நான் எப்படி செலவழிப்பது கடமையோ அதே போன்றுதான் நெருங்கிய உறவினர்கள் ஏழையாக இருந்தால் அவர்களுக்கு செலவழிப்பதை இஸ்லாம் கடமையாக ஆக்கியிருக்கிறது. அனாதைகள் ஏழைகள் போன்றவர்களுக்கு நீங்கள் சுன்னத்தான சதக்காக்களை தான தர்மங்களை செய்து அவர்களை கவனிக்க வேண்டும் என்று இஸ்லாம் வழிகாட்டியிருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, உலகத்திலே எமது பிறப்பு, ஒரு மனிதனின் பிறப்பு இன்னொரு மனிதனை சந்தோஷப்படுத்துகிறது, எந்த மார்க்கத்திலும் கிடையாது. எமது மரணம் இன்னொரு மனிதனை வாழ வைக்கிறது இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. எப்படி என்றால், ஒரு மனிதன் பிறக்கிறார், பிறக்கும் போது பிறந்து ஏழாம் அன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டு முக்கியமான சுன்னத்துக்களை தன்னுடைய மகள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹா குழந்தை பெற்றிருக்கிறார்கள். அந்த நேரத்திலே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபாத்திமா ரழியல்லாஹு அன்ஹாவை பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் உனக்கு ஒரு குழந்தையை தந்திருக்கிறான், இது ஒரு அருள் பாக்கியம், இதற்கு நீ எப்படி நன்றி செலுத்த வேண்டுமென்றால் அந்த குழந்தையுடைய முடியை நீ வலித்து, முடியை நிறுத்து அந்த பாரத்தின் அளவுக்கு வெள்ளியை வாங்கி அந்த வெள்ளியை ஏழைகளுக்கு நீங்கள் சதக்கா கொடுத்து விடுங்கள். கண்ணியமானவர்களே, எங்களுடைய பிறப்பு இன்னவர்களை இன்னொருவரை சந்தோஷப்படுத்துகிறது. ஒரு மனிதன் உலகத்திலே ஒரு முஸ்லீம் பிறப்பது இன்னொரு முஸ்லீமை வாழ வைக்கிறது. அதனை ஏழைகளுக்கு நீங்கள் கொடுங்கள், அந்த வெள்ளியின் அளவு பணத்தை ஏழைகளுக்கு கொடுத்து விடுங்கள் என்று தன்னுடைய மகனை பார்த்துவிட்டு சொன்னார்கள். அதே போன்று நீங்கள் அகீகா என்ற ஒரு சுன்னத் இருக்கிறது, குழந்தைகள் கிடைத்தால் ஒரு சுன்னத்தான ஒரு தானம், சுன்னத்தான ஒரு தர்மம் அகீகா என்பது. குழந்தை பிறந்ததற்காக நாங்கள் போடுகின்ற ஒரு விருந்து உபசாரம், ஆண் குழந்தையாக இருந்தால் இரண்டு ஆடுகளை அருங்கள், பெண் குழந்தையாக இருந்தால் ஒரு ஆடை அருங்கள், அறுத்து நீங்களும் சாப்பிடுங்கள், ஏழைகளுக்கும் சாப்பிட கொடுங்கள் என்று தன்னுடைய மகளை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏழைகளின் பசி போக்கப்பட வேண்டும், வறுமை போக்கப்பட வேண்டும், இடர் போக்கப்பட வேண்டும். எனவே ஒரு மனிதனுடைய பிறப்பு இன்னொரு மனிதனை வாழ வைக்கிறது. மரணம் சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மரணத்துக்கு பின்னால் ஒரு மனிதனுக்கு கிடைக்கின்ற நன்மைகளில் மிக முக்கியமான ஒன்றுதான் சதகத்துன் ஜாரியா. அவன் உலகத்திலே வாழ்கின்ற போதே என்னுடைய மரணத்துக்கு பின்னால் என்னுடைய கபருக்கு நன்மைகள் வந்து சேர வேண்டும் என்பதற்காக உலகத்திலே செய்கின்ற தான தர்மங்கள், சொத்துக்களை ஏழைகளுக்காக வக்ஃப் செய்து கொண்டு போகிறார், ஏதேனும் முடிந்த ஒரு பகுதியை ஏழைகளுக்காக கொடுத்து விட்டு போகிறார். இதனால்தான் சஹாபாக்களிலே பெரும்பாலானவர்கள் ஏழைகள், ஆனால் அந்த சஹாபாக்களில் 80க்கும் மேற்பட்ட சஹாபாக்கள் தான் மரணிப்பதற்கு முன்னால் வக்ஃப் செய்து விட்டு மௌத்தாக இருக்கிறார்கள். ஏன், என்னுடைய மரணம் இன்னும் ஒருவரை வாழ வைக்க வேண்டும், எனது மரணம் ஏழைகளின் பசியை போக்க வேண்டும், எமது பிறப்பும் ஏழைகளை கவனிக்கக்கூடியதாக, ஏழைகளின் கஷ்டங்களை போக்கக்கூடியதாக இருக்கிறது, எமது மரணமும் ஏழைகளை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும், அவர்களின் மனதை திருப்திப்படுத்தக்கூடியதாக இருக்க வேண்டும். இதனால் தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், பசித்த ஒருவருடைய பசியை போக்குவது. இன்னும் சொன்னார்கள், அஃதலு சதகா, ஆக சிறந்த சதகா, அன் துதுகில சுரூர அல கல்வி முஸ்லிம், ஒரு முஸ்லிமுடைய உள்ளத்திலே சந்தோஷத்தை ஏற்படுத்துவது. எனவே பிறக்கின்ற போது இஸ்லாம் சொல்கிறது ஏழைகளை கவனித்துக் கொள்ளுங்கள், மரணிக்குகின்ற போதும் ஏழைகளை கவனித்துக் கொள்ளுங்கள். கண்ணியமான சகோதரர்களே, உலகத்திலே ஒரு மனிதன் சந்திக்கின்ற ஒரு சந்தோஷமான நாள் தான் திருமண நாள். இந்த திருமண நேரத்தில் சுன்னத்தான ஒரு உணவு இருக்கிறது, வலீமா என்று நாங்கள் சொல்கிறோம். இந்த வலீமாவுடைய நோக்கத்தை, வலீமாவுடைய குறிக்கோளை நபி அவர்கள் சொன்னார்கள், அது ஒரு இஸ்லாமிய வறுமை ஒழிப்பு திட்டம். வலிமா என்பது சாதாரணமான ஒரு விடயம் அல்ல. நண்பர்களை அழைத்து, உறவினர்களை அழைத்து, அவர்கள் சாப்பிட்டு விட்டு போகக்கூடிய ஒன்றல்ல வலிமா என்பது. அது ஒரு இபாதத், அந்த இபாதத்தை முறையாக செய்ய வேண்டும். வலிமாவுடைய குறிக்கோள், நோக்கம், இலக்கு வறுமை போக்கப்பட வேண்டும். இந்த உலகத்திலே மனிதர்கள் பல பல நிகழ்வுகளில் சாப்பாடு போடுறாங்க, குழந்தை கிடைச்சாலும் சாப்பாடு, மௌத்தாகினாலும் சாப்பாடு, பல சாப்பாடுகளை மனிதர்கள் விருந்தோம்பல் செய்கிறார்கள். சொன்னாங்க நபி அவங்க, ஆக மோசமான சாப்பாடு என்ன தெரியுமா, ஆக மோசமான வைபவம் என்ன தெரியுமா, தாமுல் வலிமா, ஒரு வலிமா சாப்பாடு, வயிற்றுக்குள் மசாக்கின், அந்த வலிமா சாப்பாட்டுக்கு செல்வந்தர்கள் மாத்திரம் அழைக்கப்படுகிறார்கள், ஏழைகள் அங்கே ஒதுக்கப்படுகிறார்கள். இதனால் தான் உலமாக்கள் சொல்கிறார்கள், ஒருவர் வலிமா கொடுக்கிறார் என்றால் அந்த வலிமாவில் ஒரு ஏழையை கூட அவர் சேர்த்துக் கொள்ளவில்லை என்றால் அந்த வலிமாவுடைய நன்மை அவருக்கு கிடைக்காது. வலிமாவிலும் ஏழைகள் சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும். வலிமாவின் மூலம் நீ திருமண பந்தத்தில் இணைந்து உனது சந்தோஷத்தை நீ வெளிப்படுத்துகின்ற அந்த நாளில் கூட ஏழைகளின் பசியை நீ மறந்துவிடக் கூடாது என்பதற்காக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த வலிமாவுடைய தினத்திலே நீங்கள் ஏழைகளையும் அழைத்துக் கொள்ளுங்கள். செல்வந்தர்களை அழைப்பதை போல, உறவினர்களை அழைப்பதை போல, நண்பர்களை அழைப்பதை போல ஏழைகளை மறந்து விடாதீர்கள். எந்த வலிமாவில் ஏழைகளை மறந்து செல்வந்தர்களை மாத்திரம் அழைத்து நீங்கள் வலிமா கொடுப்பீர்களோ அது மிக மோசமான வலிமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே தொழில்களை ஏற்படுத்தி கொடுப்பது, ஜகாத்தை கடமையாக்கி இருப்பது, இப்படியான சுன்னத்தான சதகாக்கள், உதுஹியா, நாங்கள் வருடத்தில் ஒரு தடவை கொடுக்கின்றோம். இஸ்லாம் சொல்கிறது, நீங்களும் சாப்பிடுங்கள், ஏழைகளுக்கும் அதனை உணவாக கொடுங்கள். மாமிசம் சாப்பிட முடியாமல், பணம் கொடுத்து மாமிசம் வாங்க முடியாமல் வாழ்கின்ற ஏழைகளுக்கு நீங்கள் வருடத்தில் ஒரு தடவையாவது, ஒரு நாளாவது அவர்கள் மாமிசத்தை சாப்பிட்டு அவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் சொல்கிறது, குர்ஆன் சொல்கிறது, உதுஹியாவை நீங்கள் மாத்திரம் சாப்பிடாதீர்கள், பாஇஸல் ஃபகீர், வறியவர்களை தேடிக் கொடுங்கள், ஏழைகளின் பசியை போக்குங்கள், அவர்களுக்கும் கொடுங்கள் என்று அங்கும் இஸ்லாம் ஏழைகளை கவனிக்க சொல்கிறது, வறுமையை போக்க சொல்கிறது. அதே போன்று சதகத்துல் ஃபித்ரா என்று ரமதானுடைய மாதத்தில் நோன்புடைய கடைசியிலே நாங்கள் கொடுக்கின்றோம். அதையும் நபி அவர்கள் சொன்னார்கள், அங்கும் ஏழைகளின் வறுமை போக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் சதகத்துல் ஃபித்ராவை நான் கடமையாக ஆக்கியிருக்கிறேன். அதே போன்று இஸ்லாமிய குற்ற பரிகாரங்கள், இஸ்லாம் வறுமையை ஒழிப்பதற்காக வகுத்த திட்டங்களில் ஜகாத், சதகா, சதகா ஜாரியா, உதுஹியா, அகீகா போன்றவைகளை போன்றுதான் சில குற்ற பரிகாரங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறான். சில பாவங்களுக்கு சில குற்ற பரிகாரங்கள் இருக்கிறது. உலகத்தில் அந்த மனிதன் அந்த பரிகாரங்களை செய்தே ஆக வேண்டும். செய்யவில்லை என்றால் அல்லாஹ் அவரை மன்னிக்க மாட்டான். அதில் ஒன்றுதான் சத்தியம் செய்கிறார்கள். ஒரு மனிதன் அல்லாஹ்வின் மீது ஒரு விடயத்தை சத்தியம் செய்து ஒரு விடயத்தை அவர் செய்வதற்காக சத்தியம் செய்கிறார், அந்த விடயத்தை அவர் செய்ய முடியாமல் போய்விட்டால் அவர் ஒரு பாவத்தை செய்திருக்கிறார். அல்லாஹ்வின் மீது சத்தியமாக உனக்கு நான் இப்படி செஞ்சு தருவேன், இவர் சத்தியத்தை அந்த விடயத்தை செய்யாவிட்டால் சத்தியத்தை முறித்தவராக கருதப்படுகிறார். இஸ்லாம் சொல்கிறது இவர் ஒரு பாவத்தை செய்திருக்கிறார், அல்லாஹ் அவரை மன்னிக்க வேண்டுமாக இருந்தால் குர்ஆன் சொல்கிறது ஃபகஃபாரத்துஹு இத்ஆமு அஷரத்தி மசாகீன், அவர் என்ன குற்றப்பரிகாரம் செய்ய வேண்டும். இந்த உலகத்திலே அரசாங்கத்துக்கு நாங்கள் மாற்றம் செய்கின்ற போது அரசாங்கத்துக்கு நாங்கள் குற்றப்பரிகாரங்களை நாங்கள் கொடுக்கின்றோம். இஸ்லாம் சொல்கிறது நீ அல்லாஹ்வுக்கும் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்து அந்த விடயத்தை நீ செய்யாதவனாக மாறிய காரணத்தினால் நீ பாவியாக மாறுகிறாய், அந்த பாவத்துக்கான பரிகாரம் என்ன தெரியுமா, இத்ஆமு அஷரத்தி மசாகீன், உன்னுடைய ஊரிலே இருக்கின்ற 10 ஏழைகளுக்கு நீ சாப்பாடு கொடுக்க வேண்டும். 10 பேருக்கு சாப்பாடு கொடுத்தா தான் அல்லாஹ் அவரை மன்னிக்கிறான். 10 பேருக்கு சாப்பாடு கொடுக்க இயலாட்டி குர்ஆன் சொல்லுது 10 பேருக்கு நீங்க உடுப்பு கொடுக்க வேண்டும், அத்தியாவசியமான தேவைகள். சாப்பாடு கொடுக்கலா, அவருக்கு சாப்பாடு இருக்குது, அவருடைய தேவை உடைதான் ஆடைதான் என்றால் 10 பேருக்கு ஆடையை வாங்கி கொடுத்தால் தான் அல்லாஹ் உங்களை மன்னிக்கிறான். எனவே குற்ற பரிகாரமும் ஏழைகளின் வறுமையை போக்குகிறது. இஸ்லாமிய வழிகாட்டல், இஸ்லாமிய பொருளாதார திட்டம், இஸ்லாமிய அரசியல் முறை. அதே போல ஒரு மனிதர் என்ன செய்கிறார், தன்னுடைய தாயை பார்த்து தன்னுடைய கூட பிறந்த சகோதரி மனைவியை பார்த்து சொல்கிறார், உன்னை பார்க்கின்ற போது என்னுடைய தாயை போல இருக்கிறது. மனைவியை தாய்க்கு ஒப்பாக்குகிறார், மிகப்பெரிய பாவம். மனைவியை பார்த்து சொல்கிறார், உன்னுடைய முகம் என்னுடைய கூட பிறந்த சகோதரியுடைய முகத்தை போன்றே இருக்கிறது. இது ஒரு பாவம், இதை இஸ்லாம் ஜிஹார் என்று சொல்கிறது. இந்த நேரத்தில் ஒரு பாவத்தை இவர் செய்திருக்கிறார். குர்ஆன் சொல்கிறது என்ன செய்ய வேண்டும், இந்த தவறை செய்த ஒரு மனிதன் மனைவிக்கு மனைவியை பார்த்து நீ தாயை போல இருக்கிறாய் அல்லது என்னுடைய சகோதரியை போல இருக்கிறாய் என்று சொன்ன மனிதன் அந்த குற்றத்தை செய்ததற்காக என்ன பரிகாரம், குர்ஆன் சொல்கிறது நீங்கள் ஒரு அடிமையை உரிமையிட வேண்டும். அதற்கு முடியாவிட்டால் ஸியாமு ஷஹ்ரைன் முத்தத்தாபிஐன், 2 மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு பிடிக்க வேண்டும். அதற்கு முடியாதா, 2 மாதம் தொடர்ச்சியாக உங்களால் நோன்பு பிடிக்கவும் இயலாதா, அடிமையை உரிமையிடுகின்ற அளவுக்கு பொருளாதார வசதியும் இல்லையா, கடைசியாக நீங்க என்ன செய்யணும் என்றா, இத்ஆமு சித்தீன மிஸ்கீனா, 60 ஏழைகளுக்கு நீங்கள் சாப்பாடு கொடுக்க வேண்டும். 60 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுத்தே ஆக வேண்டும், அப்போதுதான் அல்லாஹ் நீங்கள் செய்த அந்த பெரும் பாவத்தை அல்லாஹ் மன்னிப்பான். அதே போன்று ரமதானுடைய மாதத்தில் ஃபர்தான நோன்பை நோற்ற ஒரு மனிதன் உடலுறவின் மூலமாக அந்த நோன்பை அவன் பாழாக்கிவிட்டால் அவனுக்கும் நபி அவர்கள் சொன்னார்கள், ஒரு நோன்புக்காக ஒரு பகல் நேரத்துடைய நோன்பின் போது மனைவியோடு உடலுறவு கொண்டதற்காக அல்லாஹ் அந்த பெரும்பாவத்தை மன்னிக்க வேண்டுமாக இருந்தால் நபி அவர்கள் சொன்னார்கள் அந்த மனிதன் 60 ஏழைகளுக்கு சாப்பாடு கொடுக்க வேண்டும். ஹஜ்ஜுக்காக ஒருவர் போகிறார், ஹஜ்ஜு செய்கின்ற போது தடை செய்யப்பட்ட ஒரு கர்மத்தை காரியத்தை செய்கிறார், இஸ்லாம் சொல்கிறது இத்ஆமு சித்தத்தி மசாகீன், அவர் 6 ஏழைகளுக்கு உணவு கொடுக்க வேண்டும். நோன்பு பிடிப்பதற்கு சக்தி இருக்கிறது, நோயின் காரணத்தினால் நோன்பை ஒருவர் விடுகிறார் என்றால் நோன்பை விட்டதற்காக ஃபிதியத்துன் தஆமு மிஸ்கீன், ஒரு நோன்புக்காக நோயின் காரணத்தினால் ஒருவர் நோன்பை விட்டால் ஒரு நோன்புக்காக அவர் ஒரு ஏழைக்கு உதவி செய்து ஏழையுடைய பசியை போக்க வேண்டும், அப்போதுதான் அல்லாஹ் அவருக்கு அவருடைய பாவத்தை மன்னிக்கிறான் என்று. இப்படியான குற்ற பரிகாரங்களின் மூலமும் இஸ்லாம் வறுமைக்கான வறுமை ஒழிப்புக்கான திட்டங்களை நமக்கு மிக தெளிவாக சொல்லி தந்திருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, குர்ஆன்களை பார்த்து கேட்கிறது, ஆமா அதுராக்கமல் அகபா, மனிதனே நரகத்தை விட்டும் தடுக்கக்கூடிய விடயம் என்னவென்று உனக்கு தெரியுமா, நரகத்தை விட்டும் ஒரு மனிதனை பாதுகாக்குகின்ற 2 அமல்களை குர்ஆன் சொல்லித் தருகிறது. அதுதான் முதலாவது. பக்கு ரகபா, சிறையிலே வாழ்கின்ற ஒரு சிறை கைதியை நீங்கள் பணம் கொடுத்து அவரை வெளியே எடுத்து அவரை நீங்கள் விடுதலை செய்தால் அது உங்களை நரகத்தை விட்டும் பாதுகாக்கும். அங்கு ஒரு மனிதனுடைய சிரமம் போக்கப்பட வேண்டும். இரண்டாவது அல்லாஹ் சொல்கிறான், மனிதர்கள் கஷ்டத்தோடு வறுமையோடு பசியோடு உங்களுடைய ஊரிலே வாழ்கிறார்களா, பொருளாதார ரீதியான தேவை அவர்களுக்கு இருக்கிறதா, அந்த நேரத்திலே அந்த ஊரிலே இருக்கின்ற அநாதைகளுக்கும் வறுமையிலே வாழ்கின்ற வாடுகின்ற ஏழைகளுக்கும் நீங்கள் உணவளித்தால் அது உங்களை நரகத்தை விட்டும் பாதுகாக்கும் என்று அல் குர்ஆன் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இன்ன ஃபில் ஜன்னத்தி லகுரஃபன், அல்லாஹு தஆலா சுவர்க்கத்தில் சில மாளிகைகளை கட்டியிருக்கிறான். எப்படியான மாளிகை என்றால், வெளியே இருந்து பார்த்தால் உள்ளுக்கு நடப்பதெல்லாம் விளங்கும், உள்ளுக்கிருந்து பார்த்தால் வெளியே நடப்பதெல்லாம் விளங்கும். அந்த அளவுக்கு பளிங்கியால் முத்துக்களால் ஒரு மாளிகையை அல்லாஹ் கட்டி வைத்திருக்கிறான். சஹாபாக்கள் கேட்டார்கள், லிமன் ஹிய யா ரசூலல்லாஹ், அந்த மாளிகை யாருக்கு கிடைக்கும்? சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், லிமன் அத்அமத்தாம், யாரு ஏழைகளின் வறுமையை பசியை போக்குவதற்காக உணவளிப்பார்களோ அவர்களுக்கும். அலானல் கலாம், மனிதர்களோடு பேசுகின்ற போது மிருதுவாக அன்பாக யாரெல்லாம் பேசுவார்களோ அவர்களுக்கும். வசல்லா பில்லைலி ஒன்னா சுனியாம், இரவு நேரங்களில் மனிதர்கள் தூங்குகின்ற நேரத்திலே தஹஜ்ஜுதுடைய தொழுகை யாரெல்லாம் சொல்வார்களோ அவர்களுக்கு விசேஷமாக அல்லாஹ் அந்த மாளிகையை கட்டியிருக்கிறான் என்று நபி அவர்கள் சொல்கின்ற போது முதலாவது சொன்னது யாரை? ஏழைகளுடைய பசியை சிரமத்தை போக்கக்கூடிய மனிதர்களை. எனவே கண்ணியமான சகோதரர்களே, இபாதத்துக்கு மாத்திரம் வழிகாட்டுகின்ற மார்க்கம் அல்ல இஸ்லாம். தொழிலையும் இபாதத் என்று சொல்கிறது, ஒரு ஏழைக்கு உதவி செய்வதையும் இபாதத் என்று இஸ்லாம் சொல்கிறது. ஏன்? சில நேரத்திலே ஒரு மனிதன் ஏழைகளுக்கு உணவளிக்காமல் இருப்பது, ஏழைகளின் சிரமங்களை தெரிந்தும் போக்காமல் இருப்பது அந்த மனிதன் நரகம் செல்வதற்கும் காரணமாக மாறிவிடும். நரகவாசிகளை பார்த்து சுவர்க்கவாசிகள் சுவர்க்கத்திலே கேட்பார்கள், மா சலக்க கும்பி சக்கர், மனிதர்களே ஏன் நீங்கள் நரகத்துக்கு வந்தீர்கள்? அந்த மக்கள் முதலாவது சொல்வார்கள், லம் நகுமினல் முசல்லீன், நாங்கள் உலகத்தில தொழல்ல அதனால நரகத்துக்கு வந்திருக்கிறோம். இரண்டாவது சொல்வார்கள், வலம் நகு நுத்ரிமுல் மிஸ்கீன், நாங்கள் நரகத்துக்கு வந்ததற்கான இரண்டாவது காரணம் நாங்கள் உலகத்தில ஏழைகளுடைய சிரமங்கள் எங்களுக்கு விளங்கிச்சு, அவங்களோட பசி எங்களுக்கு விளங்கிச்சு, நாங்கள் அவங்களுக்கு உணவு கொடுக்கல, உணவளிக்கல, நாங்கள் உணவளித்திருந்தால் நரகத்துக்கு வந்திருக்க மாட்டோம், உணவளிக்காத காரணத்தினால் நாங்கள் நரகத்துக்கு வந்துவிட்டோம் என்று அங்கு நரகம் சென்ற முஸ்லீம்கள் கைசேதப்படுவார்கள் என்று அல் குர்ஆன் மிக தெளிவாக நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே அன்பின் இஸ்லாமிய சகோதரர்கள், இஸ்லாம் தானும் வாழ வேண்டும் பிறரையும் வாழ வைக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. தானும் தொழில் செய்ய வேண்டும், பிறருக்கும் தொழில் ரீதியான வழிகாட்டல்களை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது. எனவே இஸ்லாம் அங்கீகரித்த தொழில்களை அதை முறையாக செய்யலாம. தொழில் செய்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது, ஒரு விதத்தில் சக்தி இருக்கிறது, ஆனால் மூலாதாரம் இல்லாமல் இருக்கிறார், வழிகாட்டல் இல்லாமல் இருக்கிறார் என்றால் அவருக்கும் வழிகாட்ட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லித் தருகிறது. எங்களுடைய பொருளாதாரத்தை வளர்த்துக் கொள்வதற்கும் எங்களுடைய சமுதாயத்தில் ஏற்படுகின்ற வறுமையை போக்குவதற்கான வறுமை ஒழிப்பு திட்டங்களை, பொருளாதார திட்டங்களை, பொருளாதார தத்துவங்களை இஸ்லாம் சொல்லி இருப்பதை போன்று எந்த மார்க்கமும் சொன்னது கிடையாது. எனவே கண்ணியமான சகோதரர்கள், வெள்ளிக்கிழமையுடைய நாளில், ஜும்மாவுடைய நாளில் கூட இஸ்லாம் என்ன சொல்கிறது, ஜும்மாவுடைய நேரத்தில் மாத்திரம் உங்களுடைய வியாபாரத்தை நீங்கள் விட்டுவிடுங்கள். ஏன்? ஜும்மாவுடைய நேரம் முபாரக்கான நேரம், அதுக்கு நேரம் கொடுக்கப்பட வேண்டும், அது ஒரு அமானிதம். எனவே ஜும்மாவுடைய நேரம் நீங்கள் ஜும்மாவுக்கு கொடுக்க வேண்டும். வதருல் பை, உங்களுடைய வியாபாரங்களை விட்டுவிட்டு ஃபஸ் அவு இலா திக்ரில்லா, அல்லாஹ்வுடைய அந்த திக்ரை கேட்பதற்காக, பயானை கேட்பதற்காக, தொழுவதற்காக வேகமாக வாருங்கள் என்று ஹலாலான தொழிலையும் ஜும்மாவுக்காக இஸ்லாம் விட சொல்லியிருக்கிறது. எனவே நாங்கள் ஜும்மாவுக்கு நேரத்துக்கு சமூகம் தரக்கூடிய பழக்கத்தையும் நாங்கள் கொண்டு வர வேண்டும். ஏன் ஹலாலான தொழிலை கூட, வியாபாரத்தை கூட ஜும்மாவுக்காக விட வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லியிருக்கிறது என்றால் அந்த அளவுக்கு முக்கியமான ஒரு தினம்தான் வெள்ளிக்கிழமை, ஜும்மாவுடைய ஹுத்பாவுடைய அந்த நேரமாக இருக்கிறது. வியாபாரம் செய்யுங்கள் என்று இஸ்லாம் வழிகாட்டிருக்கிறது. எனவே வல்லநாயகம் அல்லாஹ்வுத்தாலா சமுதாயத்தில் இருக்கின்ற சிரமங்களை, வறுமைகளை, கஷ்டங்களை இனம் கண்டு எங்களால் முடிந்த உதவிகளை திட்டங்களை வகுத்து அதற்கான இஸ்லாமிய பொருளாதார வளர்ச்சிக்கும் இஸ்லாம் கூறுகின்ற வறுமை ஒழிப்புக்கான திட்டங்களை அமுல்படுத்தி இந்த சமுதாயத்தில் இருக்கின்ற சிரமங்களையும் இடர்களையும் போக்கக்கூடிய நிலையை அல்லாஹு தஆலா நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி தருவானாக. வாஹிர் தஅவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில்
ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும்.